சிகாகோவிலிருந்து தேவி அருள்மொழி அண்ணாமலை அவர்கள் எழுதியுள்ள கிறிஸ்துமஸ் திறப்பு சிறுகதை இலியோரா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கடும் வெயில் கொளுத்தும் அந்த உச்சி வேளையில் அவள் மண்குடத்தை இடுப்பில் இழுக்கியபடி வேக நடை போட்டாள். வெறிச்சோடி கிடந்த சீகார் நகர வீதிகளில் வெப்பத்தோடு புழுதியையும் சேர்த்து அள்ளி கொட்டியது அனல் காற்று. முக்காட்டு துணியை முகத்தை மூடுமாறு இன்னும் இழுத்து விட்டுக் கொண்டாள். பின் கழுத்தில் துளிர்த்த வியர்வை அவள் முதுகில் இறங்கி பிசு பிசித்தது. அதிகாலையிலோ அந்தியிலோ நீரிழிக்க போகலாம் தான். ஏச்சையும் பேச்சையும் ஏகத்தாழ நக்கலையும் விட இந்த புழுதி வேக்காடு எவ்வளவோ தேவலாம். சமாதானம் சொல்லிக் கொண்டாள். சுடுமணலா சுண்ணாம்பு காளவாயா, சப்பாத்துகளில் நெருப்பு பற்றி எரிய ஓட்டமா நடையா என்பது புரியாத ஒரு நடை நடந்தாள். யார் இவள்? ஊன் குறை கண்டவர்கள் உருந்தாவது தத்தம் இடம் உறையும் ஊர் விளக்கிய நோய் கொண்டோரும் தண்ணீர் நிலை காணும் இந்த உச்சி வேளையில் இவளுக்கு ஏன் இந்த பயணம்? இலியோரா, இவள் ஓடுவது ஊருக்கு வெளியே யாக்கோபு மகராசன் தந்த கேணியை தேடி மட்டுமல்ல, மனவாழ்க்கை தராத மருந்தை தேடி. மலடி, கைம்பெண், வேசி என அவள் வேதனையை பட்டங்களாய் கேலி செய்யாத ஒரு தோழமையை தேடி. அவள் நிதம் சிந்தும் கண்ணீரை காணும் கண்காணா ஒரு தெய்வத்தை தேடி. இப்படியாய்த்தான் இவள் பயணம் ஒவ்வொரு பகலும் தொடர்கிறது. இன்னும் கொஞ்ச தூரம்தான், இதோ ஊர் வழியை எட்டியாயிற்று. அவள் நடந்து வந்த கடந்து வந்த வாழ்க்கை பாதையை கொஞ்சம் நினைத்து பார்த்தாள். சுய பச்சாதாபமோ சுய பரிசோதனையோ இல்லை, இது என்ன யுக்தியோ. அவள் அப்படி அசை போட்டு பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த அனல் வழி பயணம் அத்தனை லேசாய் போகும். ஈராவுடன் அவள் திருமணம், நாடோடிகளின் கூத்தில் கூட சொல்லா காதல் கூற்று, பிரியமும் அன்புமாய் நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் தீர்ந்த வாழ்க்கையில் பொருளாதாரம் பிரச்சனையாய் போனதுதான் துரதிருஷ்டம். பிரிய பிரிய அழுது அவள் பிரியா விடை கொடுத்தாள் அவன் பிழைப்பிற்கு ஊர்விட்ட போது. அவளும் நாடு கடந்து போகையில் கலங்காதே கண்மணியே, என் அம்மாமன் அங்கே பெருந்தனக்காரன், ஒட்டகம் மட்டும் அவனுக்கு ஒரு நூறாம், மகனில்லாத மாமனுக்கு மகனாய் போகிறேன், வெகு சீக்கிரம் உன்னை அழைத்துக் கொள்வேன் என அவன் சொன்னதெல்லாம் சரி. ஆனால் மாமனுக்கு மகளிருந்த கதையை மாத்திரம் அவன் சொல்ல மறந்திருந்தான். மறந்திருந்தானோ மறைத்திருந்தானோ, மறு மகனாய் போனவன் மருமகனாய் ஆன மாத்திரத்தில் அவள் வாழ்க்கையின் வலியின் முதற்கதவு திறந்து கொண்டது. வாழ்வாதாரத்திற்கான பணத்தை ஈலா தன் வணிக நண்பன் மீகா மூலம் அனுப்பி தருவான். குறுகி போவாள் ஒவ்வொரு முறையும் அவன் பணம் தரும்பொழுது. ஈலாவுக்கு ஒரு மகன் பிறந்ததும் அதுவும் நின்று போயிற்று. அடுத்து என்ன என அவள் கழிவிறக்கத்தில் கழிந்ததோர் அந்தி பொழுதில் மீகா மணமுடிக்க ஒப்பு கேட்டான். மணமுடித்த சில மாதங்களிலே படுக்கையில் வீழ்ந்த அவன் எழாமலே தொலைந்து போனான். கைவிடப்பட்டவள் கைம்பெண் ஆகி போனாள். யாவோ மீகாவின் சகோதரன் அன்றைய வழக்கப்படி அவர்கள் குலம் தழைக்க அவளை மணந்து கொண்டான். வளர்ந்த முறையில் ஏதேனும் மனக்கோளாரோ இல்லை தம்பி மனைவியை கொண்ட வருத்தமோ என்ன காரணமோ, யாபோ அவளுக்கு மன வாழ்க்கையில் தந்தது கூசும் வசை சொற்களும் அடியும் உதயும் தான். இப்படியுமாய் ஒழிந்த வருடங்களில் ஒரு வேனிற்கால முதற்கிழமையில் இலியோராவை லாயக்கற்றவள் என தரித்து விட்டான். அதன்பின் பேகார் அவன் வாழ்ந்தது அவளுடனா அல்லது மது குடுவையுடனா என்பதில் அவளுக்கு ஒரு ஐயம் உண்டு. எப்பொழுதாவது வீட்டுக்கு வருபவன் அப்பொழுதும் குடித்து விட்டு உருண்டு கிடப்பான். அறுவடை திருநாள் ஒன்றில் அதிகமாய் குடித்து அவரும் செத்து போனான். பின் இவள் தந்தையுத்த அகவையில் பச்சூல், முடியாதவனுக்கு முடித்து வைக்கப்பட்ட திருமணம் அது. இப்போது மீஷானும் அவளும் கூடி வாழ்ந்த வாழ்க்கையில் அவளுக்கு அதிகம் எதிர்பார்ப்பில்லை. திருமணம், அதன் சடங்குகள், சம்பிரதாயங்கள், மதம், கோட்பாடு எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாய் நம்பிக்கையை தொலைத்திருந்தாள் இலியோரா. மனிதர்களை பற்றி சொல்வதற்கு அவளுக்கு சுத்தமாய் ஒன்றும் இல்லை. சீகார் பட்டணத்து பெண்டிற்கு பிரதான புறம் பேசும் பண்டமாய் இவள் வாழ்க்கை. கைவிடப்பட்டவள் கைம்பெண் மலடி, இவற்றோடு சேர்ந்து கொண்டது வேசி என்ற பழியும். மெலிதாய் சிரித்துக் கொண்டாள் இலியோரா. அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் இறையை தேடுவதில் கழிந்தது அவளது நேரம். ஏன் இப்படி நடக்கிறது? நான் எப்படி காரணமாவேன்? கேள்விகளின் கனம் பொறுக்காது கண்ணீரோடு உறங்கி போவாள். அப்பாடா, இதோ வந்துவிட்டது சமாரியர்களின் முற்பிதா யாக்கோபு தம் செல்ல மகன் யூசுப்புக்கு தந்த நிலத்தினுள்ள இந்த கேணிக்கு. அது சரி, யார் இது? இந்த மதிய வேளையில் கேணியின் மேடையில் அமர்ந்திருப்பவர் யூத இளைஞர் போல் தெரிகிறது. யூதருக்கு இந்த ஊரில் என்ன வேலை? அதுவும் பெண்கள் புழுங்கும் கிணற்றடியில். ஒரே பிதாவை கொண்டிருந்தாலும், புனித தோரா எழுதப்பட்ட ஹீப்ருவை நாங்கள் தாய்மொழியாக கொண்டிருந்தாலும், ஜாதி கட்டவர்களாய்த்தானே எங்களை யூதர்கள் எண்ணுகிறார்கள். இவ்வளவு ஏன்? யூதேயாவில் இருந்து கலீலேயாவுக்கு சீகார் வழியே போனால் தீட்டு ஒட்டிக் கொள்ளும் என்று சீகாரை சுற்றி கொண்டு போகும் வைராகியம் படைத்தவர்கள்தானே இவர்கள். சரி சரி, எனக்கு எதற்கு இந்த வேண்டாத கேள்விகள்? யாருடனும் எனக்கு என்ன பேச்சு? அருகில் வரும் வரை கண்டும் காணாது போன்றே அந்த இளைஞரை அளந்தாள். பூரண சாந்தம் பொங்கும் முகம் பயணத்தில் களைத்து போயிருந்தது. அதிகம் படித்தவர் போல் தோன்றிற்று. இளையோரா கேணியை அண்டிய அடுத்த நொடி அவளுக்காகவே காத்திருந்தது போல அவர் அவளை நோக்கி, பெண்ணே, என் தாகத்துக்கு பருகத்தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் திடுக்கிட்டவளாய் அவள், என்னது, என்னிடமா இவர் பேசினார்? சட்டென்று தன்னை திடப்படுத்திக் கொண்டு வெடுக்கென்று பதில் அளித்தாள். நீ யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம்? அந்த யூத இளைஞர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈகையையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவள் தனது துடுக்கு பேச்சிற்கு விடையாக அவர் அத்தனை இலகுவாக கருணையுடன் பேசியது அவள் நெஞ்சை தொட்டது. ஆனால் அவர் பதில் கண்டு இளையோரா குழம்பி போனாள். அவள் சற்று நிதானித்தவளாய், ஐயனே, உண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோவை பார்க்கிலும் நீ பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். அவர் மறுபடியும் அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவர் சொன்னதை கேட்டவள் ஒவ்வொரு நாளும் இப்படி ஊருக்கு பயந்து அவள் இந்த உச்சி வேளையில் ஓடி வர தேவையில்லை என்ற ஏதேதோ எண்ணங்கள் எழும்பப்பட்டவளாய், சொல்லனா ஆவலால் நிரப்பப்பட்டவளாய் அவரை நோக்கி பரிதாபமாய், சுவாமி, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்றார். அவர் அவளை மெதுவாய் நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். கழிவிறக்கம் மனதை வாட்ட ஒரு கணம் மீஷானுடன் அவன் வாழும் வாழ்க்கையை நினைத்து அயர்ந்தவளாய் மிக மெல்லிய குரலில் தயக்கத்தோடு, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அதற்கு அவர், உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். விதிர்விதித்து போனாள் இளையோரா. யார் இவர்? உள்ளதை உள்ளபடி சொல்லும் இந்த உத்தமர் என் குற்றமுள்ள வாழ்க்கையை சொல்லும் போது கூட விகல்பமில்லாமல் ஆக்கினை தீர்க்கும் மனோபாவம் கொஞ்சமும் காட்டாமல் பேசும் இவர் யார்? எலியா, எலிஷா, சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசியோ? முற்றும் உணர்ந்தவர் போல தெரிகிறார். வேதாகமத்தை முழுவதுமாக முடித்தவர் போலத்தான் தோன்றுகிறார். ஒருவேளை இவரிடம்தான் என் தேடலின் விடை கிடைக்குமோ? எண்ணங்கள் பலவாறு ஓட அவள் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த கெர்சீம் மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றவாறு அவர் காலருகே அமர்ந்து கொண்டாள். அதற்கு அவர், பெண்ணே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். என்ன இது? பாரம்பரியமும் அநேக சடங்குகளை கொண்ட யூத மத கோட்பாடுகளை அறிந்த இவர் தொழுகையிடம் ஒரு பொருட்டல்ல என்கிறார், ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுதால் மாத்திரம் போதும் என்கிறார். சரி சரி, இவர் ஏதோ அறியாமல் சொல்கிறாரோ என்று எண்ணியவிழாய் அவரை நோக்கி, கிறிஸ்துவ எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு மெலிதான புன்னகையோடு கனிவாய் அவளை நோக்கி, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் ஏசுபிரான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று தீர்க்கதரிசி ஏசையாவினால் சொல்லப்பட்ட இளவரசர் இவர்தானா? வெண்புறவிகளும் சேனைகளும் சூழ ராஜகுமாரனாய் நான் கற்பனை செய்திருந்த தேவன் இத்தனை எளிமையாய் எழுந்தருளி உள்ளாரா? கண்ணீர் மல்க அவரை கண்ட உவகையில் அவள் சிலையாய் சமைந்தாள். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அதிலும் அவரின் முதன்மை சீஷரான பேதுரு, நான் மேசியா என்பதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டவர், அவரால் அதுவும் ஒரு சமாரிய நாட்டு ஸ்திரீயிடம் தன்னை வெளிப்படுத்துகிறாரே என்று அதிசயித்து போனார். ஆகினும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது அவரிடம் ஒருவனும் கேட்கவில்லை. சீஷர்களின் வருகையால் உணர்வுற்ற இளையோரா கிறிஸ்துவை கண்ட குதூகலத்தில் அவள் குடத்தை கூட மறந்தவளாய் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். மீஷானும் இன்னும் பல இளைஞர்களும் அவளை தூஷித்த அத்தனை பேரும் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த இளையோராவின் வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே இயேசு பிரான் 2 நாள் அங்கே தங்கினார். 2 நாளைக்கு பின் அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலீலேயாவுக்கு போக எல்லாரும் கொண்டாடி அவரை வழி அனுப்புமுன் இளையோராவிடம் அவள் மட்டும் கேட்க அவர் கனிவோடு சொன்னார், பேதையே, இவர்கள் நிமித்தம் இல்லாவிடனும் உனக்காக நான் இங்கு வந்திருப்பேன். நினைவில் கொள், பிதாவாகிய ஆண்டவர் உன் உடைமையை அல்ல, உன் உடையை அல்ல, உன் உடையவனே அல்ல, உன் உள்ளத்தை, உள்ளார்ந்த பிரியத்தை, உண்மையைத்தான் காண்கிறார். எனக்காகவா, எனக்காகவா ஆண்டவரே நீர் எழுந்தருளினீர்? அவள் நன்றியை கண்ணீராக்கி அவர் தம் கால்களை கழுவினார். இளையோராவுக்கு முதன் முதலாய் தன் பெயரின் பொருள் விளங்க மனதில் புத்துழி பெற்றாள் இளையோரா. இளையோரா என்றால் தேவன் என் ஒளி என்றல்லவோ பொருள். ஒலிபடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.